Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம்.
We are studying through the book of Psalms right now in our study through the Bible.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது சங்கீதத்துக்கு வந்திருக்கிறோம்.
We saw that the book of Psalms was divided into 5 books.
இந்த சங்கீதம் 5 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம்.
And we have now come to book 4.
இப்பொழுது நாம் இந்த நான்காவது பகுதி அல்லது நான்காவது புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம்.
Which starts at Psalm 90 and goes on to Psalm 106.
இது சங்கீதம் 90 லே ஆரம்பித்து 106 வரைக்கும் போகிறது.
And then Psalm 107 to the end of the book is the 5th book.
107வது சங்கீதத்திலிருந்து கடைசி வரை அது 5வது புத்தகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது.
And we have been looking only at some of the more important psalms.
நாம் முக்கியமான சங்கீதங்களை மட்டும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.
Let's look at Psalm 90.
நாம் சங்கீதம் 90 நாம் பார்ப்போம்.
This is the only psalm written by Moses.
மோசேயினால் எழுதப்பட்ட ஒரே சங்கீதம் இந்த சங்கீதம் 90.
And here we read in verse 4 the verse which Peter quotes, that 1,000 years are like one day in God's eyes.
உம்முடைய தேவனுடைய பார்வைக்கு 1,000 வருஷங்கள் ஒரு நாள் போல இருக்கிறது என்று பேதுரு இந்த நான்காம் வசனத்தை சொல்லி காண்பிக்கிறார்.
The theme of this psalm is the eternal nature of God and the temporary nature of man.
தேவனுடைய நித்திய சுபாவமும் மனிதனுடைய நிரந்தரமற்ற ஒரு வாழ்வையும் குறித்து இந்த சங்கீதம் சொல்கிறது.
And it was written in the wilderness where Moses saw thousands of people dying every day.
ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த வனாந்தரத்திலே சாகிறதை பார்த்து அவர் இதை எழுதுகிறார்.
We know that 600,000 men alone plus many other women and children died during those 38 years.
அந்த 38 ஆண்டுகளாக புருஷர்கள் மட்டும் 600,000 பேர், அதோடு கூட மற்ற ஸ்திரீகள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே அவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள்.
So every day many people were dying.
ஆகவே ஒவ்வொரு நாளும் அநேகர் மடிந்து செத்துக் கொண்டிருந்தார்கள்.
Continuously
தொடர்ந்து இறந்து கொண்டே இருந்தார்கள்.
And Moses is aware of it.
மோசே அதை குறித்து அறிந்தவனாய் இருந்தார்.
In such a situation where you are in one camp and every day you see so many people dying, you become very aware of the temporary nature of man.
இப்படி நீங்களும் ஒரு முகாமில் இருக்கும் பொழுது அங்கே பலர் இறந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு தற்காலிகமானது என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள்.
And as he says in verse 10,
10வது வசனத்தில் சொல்கிறார்,
he was seeing the people who were dying were all between 70 and 80 years or less.
அங்கே மரித்து கொண்டிருந்த மக்களை பார்க்கும் பொழுது எல்லாரும் 70 வயது அதைவிட குறைந்த வயதா இருந்தவர்களை பார்க்கிறார்.
Because God had said that all those between the age of 20 and 60 would die before they could enter Canaan.
கானான் தேசத்துக்கு பிரவேசிப்பதற்கு முன்பதாக 20 வயதிலிருந்து 60 வயது உள்ளவர்கள் எல்லாரும் அவர்கள் செத்து விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார்.
This is not a verse that says that nobody can live more than 70 or 80.
ஆகவே யாருமே 70 80 வயதுக்கு மேலாக உயிர் வாழ முடியாது என்று அர்த்தம் கொள்கிற வசனம் இது அல்ல.
Because Moses himself lived up to 120.
ஏனென்றால் மோசேயே 120 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான்.
And when he wrote this psalm he must have been more than 100 years old.
இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது அவருக்கு 100 வயதுக்கு மேலாக இருந்திருக்கும்.
So he was obviously not referring to 70 80 years as the span of a man's life.
ஆகவே ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 70 வயது 80 வயது என்கிற அந்த அர்த்தத்தை இங்கே சொல்லவில்லை.
God determines how long our lives are.
நம்முடைய வாழ்நாள் காலம் எவ்வளவு என்பதை தேவன் தான் தீர்மானிக்கிறார்.
Jesus lived only up to 33.
இயேசு 33 ஆண்டுகள் வரை தான் உயிர் வாழ்ந்தார்.
Most of the apostles died when they were 65-67.
அநேக அப்போஸ்தலர்கள் 65-67 வயது வரை உயிர் வாழ்ந்தார்கள்.
But the important thing in the Christian life is not how long we live.
ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு காலம் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல.
But like it says in verse 12,
12வது வசனத்தில் பார்ப்பது போல,
teach us to number our days so that we may present to thee a heart of wisdom.
நாங்கள் ஞான இதயம் உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு தாரும்.
That means by the end of our life on earth we should have acquired quite a bit of God's wisdom through the circumstances and trials he takes us through.
தேவன் நம்மை எவ்விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாகவும் எடுத்துச் செல்கிறாரோ அதன் நிமித்தமாக நாம் நம்முடைய வாழ்நாள் கால முடிவிலே ஞானத்தை நாம் அதிகமாக பெற்றிருந்திருக்க வேண்டும்.
So if we have not acquired wisdom through the experiences and trials of life, then we have wasted our life.
தேவன் நமக்கு கொடுக்கிற அனுபவத்திலேயும் பாடுகளிலேயும் நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து விட்டோம் என்றுதான் பொருள்.
You can live 100, 120 years.
120 ஆண்டுகள் வேண்டுமானாலும் உயிர் வாழலாம்.
You may not acquire wisdom.
ஞானமே பெற்றுக்காமல் போகலாம்.
Jesus grew in wisdom, the Bible says in Luke chapter 2.
லூக்கா 2 அதிகாரத்தில் இயேசு ஞானத்திலே வளர்ந்தார் என்று சொல்கிறது.
As a man, he acquired all the wisdom that any human being can ever acquire by the time he was 33.
எந்த ஒரு மனிதனும் பெற்றிராத ஞானத்தை இயேசு ஒரு மனிதனாக வாழ்ந்து 33 ஆண்டுகளிலே அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டார்.
Showing us that you don't have to live a long life to get all of God's wisdom.
தேவனுடைய எல்லா ஞானத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று தேவையில்லை என்பதை காண்பிக்கும்படியாக அப்படி செய்தார்.
The important thing is to use each day to acquire God's wisdom.
ஒவ்வொரு நாளையும் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் பயன்படுத்துவதுதான் முக்கியமான காரியம்.
Verse 17 is another beautiful prayer. Let the beauty of the Lord our God be upon us.
17 வசனத்தில் நல்ல ஒரு ஜபம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக.
And confirm the work of our hands.
எங்கள் கைகளின் கிரியை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே.
Very good prayer to pray.
நாம் ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு ஜபம்.
Lord, in my character, let the beauty of Jesus be seen in me every day.
ஆண்டவரே, என்னுடைய பண்புகளிலே இயேசுவின் அழகு ஒவ்வொரு நாளும் காணட்டும்.
And it's not enough that I serve you. You must confirm my service by backing it up and confirming it in some supernatural way.
ஆண்டவரே, நான் உமக்கு ஊழியம் செய்தால் மட்டும் போதாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தை ஆண்டவரே முத்திரை செய்தாரலும்.
That is what it means to have wisdom.
இதுதான் ஞானத்தின் அர்த்தம்.
Psalm 91 is another very well known psalm.
மிகவும் பிரபலமான ஒரு சங்கீதம் தான் 91 சங்கீதம்.
We could say four of these psalms in all these books are marks of a blessed man.
ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுடைய அடையாளங்கள் தான் இந்த நான்கு சங்கீதங்கள் என்று நாம் சொல்லலாம்.
Psalm 1,
சங்கீதம் 1,
Psalm 23, Psalm 73, and Psalm 91.
சங்கீதம் 91.
Of course, there are many other psalms also, but these stand out.
மற்ற பல சங்கீதங்கள் இருந்தாலும் இவைகள் மிகவும் பிரபலமாக இருக்கிறது.
Out of these psalms, 1, 23, and 91 are well known.
123 சங்கீதமும் 91 சங்கீதமும் மிகவும் எல்லாரும் அறிந்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது.
Psalm 73 also needs to be equally well known.
சங்கீதம் 73 அதே விதமாக தெரிந்ததா இருக்க வேண்டும்.
This is a psalm of protection and security in God.
தேவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாதுகாப்பை தான் இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது.
Here it says that God himself is my refuge.
தேவனே என்னுடைய அடைக்கலம்.
Which is the secret place of the Most High for us?
நமக்கு அந்த பாதுகாப்பான ஒரு ரகசியமான இடம் எது?
That is the wounded side of Jesus.
அதுதான் இயேசுவுடைய காயப்பட்ட அந்த காரங்கள்.
When it speaks here about the shadow of the Almighty,
உன்னதமானவருடைய சர்வவல்லருடைய நிழல் என்று பேசும்பொழுது,
that means God is going in front of us and his shadow falls behind and we stay in his shadow behind him.
தேவன் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார், அவருடைய நிழல் நம் மீது படுகிறது, நாம் அந்த நிழலிலே தங்கி இருக்கிறோம்.
That's the safest place in all the world.
உலகத்தில் முழு உலகத்திலேயும் மிகவும் பாதுகாப்பான இடம் அதுதான்.
Of God's will for our life.
தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம்.
Here it says in verse 5 and 6.
5-6 வசனங்களிலே பார்க்கிறோம்.
That he will save us from the obvious dangers, which is the arrow that flies by day,
பகலிலே பறக்கும் அம்பு என்று சொன்னால் வெளிப்படையாய் தெரியக்கூடிய ஆபத்துகளுக்கு நம்மை விலக்கி காக்கிறார்,
and from the subtle deceptive dangers, which is the terror by night,
இரவில் நடமாடும் கொள்ளை என்று சொன்னால் அது நமக்கு தெரியாமல் வரக்கூடியதான தந்திரமாய் வரக்கூடிய ஆபத்துகள்.
And verse 7 is a good verse to think about in relation to victory over sin.
பாவத்தின் மேல் ஜெயம் பெறக்கூடிய காரியத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது 7 வசனம் நல்ல ஒரு வசனம்.
Even if 11,000 believers around us on left and right do not believe in a victorious life, we can still believe in victory and stand.
நமக்கு வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருக்கக்கூடிய 11,000 விசுவாசிகள் பாவத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது என்று நம்பினாலும் நாம் அவர் மத்தியிலே வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நிற்பதாகும்.
Let them keep on falling.
அவர்கள் விழுந்து கொண்டே இருக்கட்டும்.
Let them believe in a life of perpetual falling till they die.
மரணம் வரையும் விழுந்து விழுந்து எந்திரிக்கிற வாழ்க்கையில் அவர் நம்பிக்கை வைக்கட்டும்.
But we need not fall. That's what this verse says.
ஆனால் நாம் விழ தேவையில்லை, அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது.
If I dwell in the shelter of the Most High,
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன்,
walk behind him,
அவருக்கு பின்னாக நடக்கும் பொழுது,
I need never fall.
நான் ஒரு காலம் விழ தேவையில்லை.
The Bible says he is able to keep us from falling.
அவர் நம்மை வழுவாதபடி காக்கிறவன் என்று வேதம் சொல்கிறது.
And here is a wonderful promise that no evil, verse 10, will ever befall you.
எந்த ஒரு பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது என்று 10 வசனத்திலே வாசிக்கிறோம்.
That is the same as Romans 8:28. Everything will work for your very best.
ரோமர் 8:28ல சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று சொல்வது போல தான் இருக்கிறது.
And the lion and the cobra and the serpent, verse 13, all pictures of Satan, we will be able to put under our feet.
சிங்கம், விரியன் பாம்பு, வலு சர்ப்பம் இவைகள் எல்லாம் சாத்தானுக்கு ஒப்பாக இருக்கிறது, அவைகளை நாம் காலின் கீழாக மிதிக்க முடியும்.
In verse 3 we read about the trapper, that is Satan, and the disease, which is sin.
3 வசனத்திலே பார்க்கிறோம், வேடனுடைய கண்ணி என்று சொன்னால் சாத்தானுடைய வலைகள், அதே போல பாழாக்கும் கொள்ளை நோய் என்று சொல்லும் பொழுது அது பாவம்.
Over both we can have victory.
அந்த இரண்டின் மேலும் நாம் ஜெயம் பெற முடியும்.
We can overcome sin so that we don't fall.
நாம் விழாதபடிக்கு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட முடியும்.
We can put Satan under our feet.
அதே சமயத்தில் சாத்தானையும் கால் கீழாக நசுக்க முடியும்.
And a wonderful promise of answered prayer in verse 15 and 16.
15-16 வசனங்கள் ஜெபத்துக்கு நல்ல ஒரு பதிலாக இருக்கிறது.
We need never die until we have finished our appointed task on earth.
பூமியிலே நமக்கு நியமித்த வேலையை முடிக்கும் வரை நாம் மரிக்க தேவையில்லை.
That's the meaning of long life.
அதுதான் நீடித்த நாட்கள் என்பதுடைய பொருள்.
Jesus' long life was 33 and a half years. He could not die before he finished his work.
இயேசுனுடைய நீடித்த நாட்கள் 33.5 ஆண்டுகள். அதிலே அவர் வேலையை முடிக்கும் வரை அவர் மரிக்கவில்லை.
Some of these other psalms relate to inviting us to praise the Lord and to worship him.
இன்னும் ஒரு சில சங்கீதங்கள் நம்மை துதிக்கு நேராக வழிநடத்தக்கூடிய சங்கீதங்களாக இருக்கிறது.
In Psalm 95 verse 7 and 8
95th சங்கீதம் 7-8 வசனங்கள்
is a verse that's quoted in Hebrews chapter 3. Don't harden your heart if you hear his voice today.
இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி எபிரேயர்லே வரக்கூடிய எபிரேயர்லே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
It goes on in Hebrews to say that we should encourage one another every day so that our hearts don't get hardened.
நம்முடைய இதயம் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளோ ஒருவருக்கொருவர் நாடோறும் புத்தி சொல்லுங்கள் என்று எபிரேயர்லே வாசிக்கிறோம்.
In Psalm 101
சங்கீதம் 101
David speaks about walking in his home life in a very upright way.
வீட்டிலே நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை குறித்து தாவீது இங்கே பேசுகிறார்.
The last part of verse 2.
இரண்டாம் வசனத்தின் கடைசி
பகுதி. I walk within my house in the integrity of my heart.
என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன்.
Every one of us should be able to say that.
நாம் ஒவ்வொருவரும் அப்படி சொல்ல வேண்டும்.
Integrity is different from perfection.
உத்தமமாக நடப்பதற்கும் பூர்ணமாக நடப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
It doesn't mean that we never fall.
நாம் விழவே மாட்டோம் என்பது பொருள் அல்ல.
But it means that we are honest when we fall.
நாம் விழும்பொழுது அதை நேர்மையாக ஒத்துக்கொள்கிறோம் என்பதுதான் அர்த்தம்.
What is integrity?
உத்தமம் என்றால் என்ன?
Integrity doesn't mean we never make a mistake.
உத்தமம் என்று சொன்னால் நாம் தவறே செய்வதில்லை என்ற அர்த்தம் அல்ல.
Supposing a man is keeping accounts.
ஒரு மனிதன் இப்பொழுது கணக்கு எழுதுகிறான்.
And he made a mistake.
அந்த அதிலே ஒரு தவறு செய்கிறான்.
Integrity means he doesn't try to cover it up. He admits it. That was a mistake.
உத்தமம் என்று சொன்னால் அது தவறுதான் என்பதை ஒத்துக்கொள்கிறான். அதுதான் உத்தமம்.
That's different from perfection.
பூரணம் என்பதும் இது உத்தமம் என்பதும் வித்தியாசமானது.
We cannot become perfect till Jesus comes.
இயேசு வரும்வரை நாம் பூரணமாக முடியாது.
But we can walk with integrity.
ஆனால் அதே சமயத்தில் நாம் உத்தமமாக நடக்க முடியும்.
You should not give your children the impression that you're a perfect father or mother.
நீ பூரணமான ஒரு தகப்பன் பூரணமான ஒரு தாய் என்கிறதான ஒரு கருத்தை உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் பெற்றுவிடக்கூடாது.
It's not true.
ஏனென்றால் அது மெய் அல்லவே.
And it will discourage them when they grow up.
அவர்கள் வளரும் பொழுது அப்படி எண்ணுவார்களேனால் அவர்களை அதிகரிப்படுத்தும்.
When they think that oh, I can't be a perfect dad like my father was.
எங்க அப்பாவை போல நான் இப்பொழுது பூரணமான தகப்பனா இருக்க முடியவில்லையே என்று நீங்கள் அவர்கள் எண்ணுவார்கள்.
They don't realize that their father was not perfect. He was just a hypocrite.
அவருடைய தகப்பன் பூரணவான் அல்ல என்பது அவங்களுக்கு தெரியாது. அவர் மாய்மலக்காரராக இருந்தார். அவ்வளவுதான்.
I preached victory over sin for many years.
நான் அநேக ஆண்டுகளாக பாவத்தின் மேல் வெற்றியை குறித்து பிரசங்கித்திருக்கிறேன்.
I never wanted my children to think I'm a perfect father, but I'm not.
அதே சமயத்தில் என்னுடைய பிள்ளைகள் நான் ஒரு பூரணமான தகப்பன் என்றதான கருத்தை அவர்கள் பெற நான் விரும்பவில்லை. ஏனென்றால் நான் பூரணமான தகப்பன் இல்லை.
I wanted them to know that I'm an honest father.
ஆனால் நான் நேர்மையான ஒரு தகப்பன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன்.
When I'm wrong, I'll admit I'm wrong.
நான் தவறாக இருக்கிற நேரத்திலே தவறு என்று சொல்லுவேன்.
And that's happened many times.
அநேக சமயங்களில் அது நடந்திருக்கிறது.
I've made a mistake sometimes.
சில சமயத்திலே தவறு
செய்திருக்கிறேன்.
சில சமயத்திலே தவறாக நியாயந்திருத்திருக்கிறேன்.
Sometimes said something without knowing all the facts.
சில சமயத்திலே உண்மை என்ன என்று தெரியாமலே சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன்.
I withdraw and I say I'm sorry, that was my mistake, I didn't know all the facts.
எனக்கு அந்த உண்மைகள் எல்லாம் தெரியவில்லை என்று சொல்லி நான் சொன்னது தவறு என்று சொல்லி நான் ஒத்துக்கொள்கிறேன்.
Did I do it perfectly?
நான் பூரணமாய் செய்தேனா?
Certainly not.
குறிப்பா கண்டிப்பாக
இல்லை. Did I have integrity?
எனக்கு உத்தமம் இருந்ததா?
Yes.
ஆம்.
Because I admitted my mistake.
ஏனென்றால் என் தவறை நான் ஒத்துக்கொண்டேன்.
That's the great thing to be in our home.
இதுதான் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெரிய காரியம்.
Psalm 103 speaks of the numerous blessings that people had under the old covenant.
பழைய உடன்படிக்கைக்கு கீழாக ஜனங்கள் பெறக்கூடிய பலவிதமான ஆசீர்வாதங்களை 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்.
All their sins forgiven verse 3.
மூன்றாம் வசனத்தில் எல்லா பாவங்களும்
மன்னிக்கப்படுகிறது.
நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார்.
Salvation from hell.
நரகத்திலிருந்து விடுதலை.
Verse 4.
நாலாம் வசனம்.
And being blessed with many good things, material things. Verse 5.
ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார்.
So a gospel which says you can have all your sins forgiven. Verse 3.
ஆகவே மூன்றாம் வசனத்தில் உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்கிற சுவிசேஷம்.
And a gospel that says you can have all your diseases healed.
உங்கள் எல்லா வியாதிகளும் குணமாக்கப்படும் என்கிற சுவிசேஷம்.
And that you can be saved from hell, verse 4.
நான்காம் வசனத்திலே அழிவு நரகத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட முடியும்.
And that you can be blessed with lots of material things all your life, verse 5.
ஐந்தாம் வசனத்திலே பார்க்கும்பொழுது பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாய்.
Is that a new covenant gospel?
இது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷமா?
No, David preached it 1000 years before Christ.
கிறிஸ்துவுக்கு முன்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாவீது இதை பிரசங்கித்தார்.
But people are preaching it today as if it's a new covenant gospel.
ஆனால் இன்றைக்கு புது உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை போல ஜனங்கள் இந்த காரியங்களை பிரசங்கிக்கிறார்கள்.
Now the new covenant gospel is far better.
புது உடன்படிக்கையின் சுவிசேஷம் எவ்வளவு மேன்மையானது.
There's not only forgiveness but victory over sin.
மன்னிப்பு மட்டுமல்ல அந்த பாவத்தின் மீது ஜெயத்தையும் புது சுவிசேஷம் கொடுக்கிறது.
God heals the sick.
தேவன் வியாதிகளை
குணமாக்குகிறார். Even if he doesn't heal,
அவர் சுகமாக்காவிட்டாலும் கூட நாம் தேவனை துதிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில்
God provides all our material need.
தேவன் நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை சந்திக்கிறார்.
But in the new covenant, the blessings are primarily spiritual, heavenly.
ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு கீழாக ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிரதானமாக பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள்.
And he helps us to build the body of Christ in the new covenant.
புது உடன்படிக்கை கீழாக கிறிஸ்துவின் சரீரமாக சபையை கட்டுவதற்கு உதவி செய்கிறார்.
This is the new covenant gospel.
இதுதான் புது உடன்படிக்கையின் சுவிசேஷம்.
Many Christians repeat Psalm 103 as if that is the greatest height we can reach.
ஆகவே அநேகர் சங்கீதம் 103 ஐ சொல்லி இதுதான் நாம் அடையக்கூடிய உன்னதமான நிலை என்று எண்ணுகிறார்கள்.
I wish they would repeat Romans 6.
ரோமர் 6வது அதிகாரத்தை அப்படி சொல்வார்கள் என்று நான் நம்ப விரும்புகிறேன்.
It may have produced different results.
அது வித்தியாசமான விளைவுகளை உண்டு பண்ணும்.
In Psalm 105 and Psalm 106 we read about again a repetition of the history of God's people Israel.
105 106 சங்கீதங்களிலே தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை மீண்டும் நாம் வாசிக்கிறோம்.
It's very good for us to share with our children the things that God has done for us in past years.
கடந்த ஆண்டுகளிலே தேவன் நம்மோடு கூட செய்த காரியங்களை நம்முடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமானது.
Let me just point out one or two verses.
அதிலே ஒன்று இரண்டு வசனங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
It says about Joseph.
யோசேப்பை குறித்து சொல்லியிருக்கிறது.
That when he was in prison, Psalm 105 verse 18.
105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
One translation says he was afflicted until iron entered into his soul.
ஒரு மொழிபெயர்ப்பில் இரும்பு அவனுடைய ஆத்மாவிலே பிரவேசிக்கும் வரை அவன் உபத்திரவப்பட்டான் என்று வாசிக்கிறோம்.
Not just that his feet were in irons.
அவனுடைய கால்கள் இரும்பிலே இருந்தது மட்டுமல்ல.
Iron entered into his soul.
இரும்பு அவனுடைய ஆத்மாவிலே பிரவேசித்தது.
The word of the Lord came and released him one day.
தேவனுடைய வார்த்தை வந்து அவனை ஒரு நாளில் விடுவிட்டது.
Psalm 106 verse 12.
சங்கீதம் 106:12.
We read the mark of a man who's got faith.
விசுவாசமுள்ள ஒரு மனிதனுடைய அடையாளத்தை
வாசிக்கிறோம்.
அவன் தேவனை துதிக்கிறான்.
How do you know in this situation whether you got faith or not?
ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்?
Praise God.
நீங்கள் தேவனை துதிப்பீர்கள்.
If you're still complaining, you don't have faith yet.
முறையிட்டுக் கொண்டே குறை சொல்லிக் கொண்டே இருந்தது என்று சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை.
If you're still questioning God, you don't have faith yet.
நீங்கள் இன்னுமாய் தேவனை கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு இன்னும் விசுவாசம் இல்லை.
The mark of faith is praise.
விசுவாசத்தின் அடையாளமே துதிதான்.
They believed his words, they sang his praise.
அவர்கள் அவருடைய விசுவாசத்தை அவருடைய துதியை பாடினார்கள்.
Verse 15 is a warning to us.
15ஆம் வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பு.
Sometimes we pester God for something and God gives us our request, but along with that comes a leanness in our soul.
நாம் சில சமயத்தில் தேவனிடத்தில் ஆண்டவரே இதை கண்டிப்பாய் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று கேட்கிறோம். தேவன் அதை நம்முடைய காரியத்தினாலே கொடுக்கிறார். ஆனால் அதோடு கூட ஆத்மாவிலே ஒரு இழைப்பை அனுப்புகிறார்.
Psalm 107 to 150
107ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரை இது 5வது புத்தகம்.
There's a lovely word in verse 20 of Psalm 107.
107ஆம் அதிகாரம் 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே ஒரு நல்ல வார்த்தை.
Sent his word and healed them.
அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார்.
That's a great word.
அது நல்ல ஒரு பெரிய வசனம்.
It's not only referring verse 4 to the people who wandered in the wilderness.
அது 4ஆம் வசனத்திலே வனாந்தரத்திலே திரிந்த மக்களுக்கு மட்டுமல்ல,
but to people who were sick who cried out to God. Psalm 107 verse 18 and 19.
107ஆம் சங்கீதம் 18-19 வசனத்திலே வாசிக்கிறது போல வியாதியில் இருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களை விடுவிக்கிறார்.
When we are sick, it's good for us to seek God to heal us.
நாம் வியாதியா இருக்கும் பொழுது தேவனே நமக்கு எனக்கு சுகத்தை தாரும் என்று கேட்பது நல்லது.
We should pray that every time we are sick.
ஒவ்வொரு முறையும் நாம் வியாதியா இருக்கும் பொழுது அப்படி ஜெபிக்க வேண்டும்.
Every time our children are sick.
ஒவ்வொரு முறையும் நம்முடைய பிள்ளைகள் வியாதியா இருக்கும்
பொழுது. By all means use medical help and go to doctors, but trust in the Lord, not in doctors.
எல்லா விதத்திலும் தாராளமாக நீங்கள் மருந்தை பயன்படுத்தலாம், டாக்டர் அடத்திலே போகலாம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை தேவன் மீது தான் இருக்க வேண்டும்.
It's just like our eating food.
நாம் ஆகாரத்தை சாப்பிடுவது போல.
When we pray over the food, we are thanking God for the food.
நாம் ஆகாரம் சாப்பிடும் பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்தி
சாப்பிடுகிறோம். We believe that it's God who makes us grow and not the food.
இந்த ஆகாரம் அல்ல, தேவன் தான் நம்மை வளரச் செய்கிறார் என்பதை நான் நம்புகிறோம்.
In the same way, pray before you take a medicine.
அதே போல நீங்கள் மருந்து சாப்பிடுவதற்கு முன்பாக ஜெபியுங்கள்.
Pray before you go to the doctor.
மருத்துவருக்கு போவதற்கு முன்பாக ஜெபியுங்கள்.
Show that your trust is in the Lord and not in the medicine or the doctor.
உங்களுடைய நம்பிக்கை டாக்டரிலோ அல்லது மாத்திரையிலோ இல்லை என்பதை நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுங்கள்.
Psalm 112 is a beautiful psalm.
சங்கீதம் 112 அருமையான ஒரு சங்கீதம்.
It's one of my favorite psalms.
என்னுடைய எனக்கு பிடித்தமான ஒரு சங்கீதம்.
It describes the blessedness of a man who fears the Lord.
ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய பாக்கியத்தை சொல்கிறது.
And not only who fears the Lord, but his children as well.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுக்கு மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதம்.
And verse 6 is translated in the Living Bible like this.
ஆறாம் வசனம் லிவிங் பைபிள் மொழிபெயர்ப்பில் இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
God's constant care for this man will make a deep impression on other people.
தேவன் தொடர்ந்து இந்த மனிதனை கவனித்துக் கொண்டே இருக்கிறாரே, காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறாரே, அது மற்ற மக்களுடைய உள்ளத்திலே அது ஒரு கருத்தை உண்டு பண்ணும்.
I have been challenged by that verse.
இந்த வசனத்தின் மூலமாக நான் சவால் செய்யப்பட்டிருக்கிறேன்.
the care that God has for me over all types of little things must make an impression on people around me.
சிறு சிறு காரியங்களிலே தேவன் எனக்கு உதவி செய்கிறாரே அதை மற்ற மக்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அதை ஆச்சரியப்பட வேண்டும்.
I would encourage you to read the psalm and claim it for yourself.
இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து உங்களுக்கென்று நீங்கள் சொந்தரித்துக் கொள்ள முடியாய் கேட்கிறேன்.
Psalm 115 we read this statement that those who make idols verse 8 become like them.
115 சங்கீதத்திலே 8 வசனத்திலே வாசிக்கிறோம் விக்கிரகங்களை பண்ணுகிறவர்கள் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள்.
We become like the God we worship.
நாம் எந்த விதமான தேவனை வணங்குகிறோமோ அதே போலவே நாம் மாறுவோம்.
If you worship a God who is hard and cruel, you'll also become hard and cruel.
ஒரு கொடூரமான கடினமான தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அது போலவே மாறுவீர்கள்.
But if you worship a God who is gentle and kind and forgiving, that's how you'll become.
சாந்தமான மன்னிக்கக்கூடிய ஒரு தேவனை நீங்கள் வணங்குவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அது போல மாறுவீர்கள்.
Psalm 117 is the shortest chapter in the whole Bible with just 2-3 verses.
முழு வேதாகமத்திலேயே இருக்கக்கூடிய சிறிய அதிகாரம் என்று சொன்னால் 117 சங்கீதம் 2 வசனங்கள் தான் இருக்கிறது.
And then we go to Psalm 119 which is the longest chapter in the Bible.
வேதத்திலே மிகவும் நீளமான அதிகாரமுடைய ஒரு சங்கீதம் 119 சங்கீதம்.
Every verse relating to scripture.
ஒவ்வொரு வசனத்திலேயும் பார்த்தால் தேவ வசனத்தினுடைய குறிப்பு இருக்கும்.
The importance of scripture in our life.
நம்முடைய வாழ்க்கையிலே வேத வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவிக்கிறது.
Psalm 120 to 134 is called the Psalms of Ascents.
120 முதல் 124 வரை 134 வரை உள்ள சங்கீதங்கள் அது ஏறுகிற சங்கீதம் என்பது போல அர்த்தப்படுத்தியுள்ளது. ஆரோகண சங்கீதம்.
They say that these are the psalms that they used to sing when they were going up to Jerusalem from their different towns.
பல பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு ஏறி போகும் பொழுது இந்த ஆரோகண சங்கீதங்களை அவர்கள் பாடுவார்களாம்.
And some of them have got some wonderful messages.
அதிலே ஒரு சில சங்கீதங்களிலே அற்புதமான செய்திகள் அடங்கி
இருக்கிறது. Psalm 121 celebrates the fact that the Lord is the one who keeps us.
தேவன் தான் நம்மை பாதுகாக்கிறார் என்கிற காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறது.
He will watch over us all the time.
அவர் தூங்குகிறதும் இல்லை எப்பொழுதும் நம்மை காக்கிற தேவன்.
He'll guard us when we go out verse 8 and when we come in.
நாம் வெளியே போகும்பொழுதும் சரி உள்ளே வரும்பொழுதும் சரி அவர் நம்மை காக்கிறவர்.
And Psalm 127
127 சங்கீதம்
is the one psalm that Solomon wrote.
சாலமோனின் ஒரே ஒரு சங்கீதம்.
And it's referring to family life.
குடும்ப வாழ்க்கை குறித்து சொல்கிறது.
It's quite a joke because Solomon himself didn't practice what he wrote.
இது ஒரு ஜோக்கை போல இருக்கிறது ஏனென்றால் சாலமன் எழுதின காரியத்தை தானே பின்பற்றவில்லை.
But here he speaks about our wife children being like the gift of the Lord and like arrows in the hand of a warrior verse 3 and 4.
3-4 வசனங்களிலே பார்க்கிறோம் அவர் சொல்கிறார் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் வாளவைதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று சொல்கிறார்.
Our children ought to be like arrows for the Lord.
நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு அம்புகளைப் போல இருக்க வேண்டும்.
During the years that they are at home, we must sharpen them to become those arrows.
வீட்டிலே இருக்கக்கூடிய நாட்கள் வரை நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய அம்பு என்ற அந்த காரியத்தை நாம் கூர்மைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
Psalm 128 continues that theme of married life.
128 சங்கீதம் அந்த குடும்ப வாழ்க்கையை தொடர்ந்து பேசுகிறது.
And there we read about our children being like plants around our table.
நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டை சுற்றிலும் கனிதரும் செடியை போல கொடியை போல இருப்பார்கள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள்.
Family life is not emphasized much in the Old Testament. These are just one or two places where it's mentioned.
குடும்ப வாழ்க்கைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை ஒன்று இரண்டு இடங்களிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
In the New Testament it's very important.
ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு கீழாக குடும்ப வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியம்.
In Psalm 139
சங்கீதம் 139
is a very wonderful psalm of David.
தாவீதின் அருமையான ஒரு சங்கீதம்.
Where he speaks about the fact that God knew everything about us right from the time we were in our mother's womb verse 13 to 16.
13 இருந்து 16 வசனங்களிலே பார்ப்பது போல நாம் தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் நாள் முதற்கொண்டு தேவன் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார்.
He has written a plan for us in his book verse 16 from before we were born.
நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் தம்முடைய புத்தகத்திலே நம்மை குறித்த ஒரு திட்டத்தை எழுதி இருக்கிறார்.
And all we need to do is find out that plan and walk in that plan every day of our life.
நம்முடைய வேலை எல்லாம் அந்த திட்டம் என்ன என்பதை கண்டுபிடித்து ஒவ்வொரு நாளும் அந்த திட்டத்திலே நடப்பதுதான்.
The Lord knows everything about us. We can never escape from him.
நம்ம எல்லா காரியங்களையும் குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். ஒரு காலம் அவரிடமிருந்து நாம் தப்ப முடியாது.
There's one little expression that I want to mention in Psalm 133.
133 சங்கீதத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
About how good and pleasant it is for brothers to dwell together in unity.
சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மை எத்தனை இன்பமுமா
இருக்கு. It was not possible in the Old Testament.
பழைய உடன்படிக்கையில் அது சாத்தியமில்லாத ஒரு காரியம்.
But now it is.
ஆனால் இப்பொழுது அது முடியும்.
Psalm 140 on right up to the end of the book of Psalms.
சங்கீதம் 140 முதல் முடிவு வரை
are exhortations to praise the Lord and to thank him.
தேவனை துதிப்பதற்கும் அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் உள்ளதான புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
It's not actually worship.
அது ஆராதனை அல்ல.
But praise and thanksgiving.
துதியும் நன்றி செலுத்துதலும்.
Which is very important.
அது மிக முக்கியமான காரியம்.
And Psalm 150 talks about how they use many instruments to praise the Lord.
சங்கீதம் 150 லே எப்படி பலவிதமான இசைக்கருவிகளை பயன்படுத்தி தேவனை துதித்தார்கள் என்று பார்க்கிறோம்.
It's a good thing to give thanks unto the Lord.
தேவனுக்கு நன்றி செலுத்துவது நல்ல காரியம். அவரை துதிப்பது நல்லது.
In the new covenant we can go even further and worship him in spirit and truth.
புதிய ஏற்பாட்டில் இன்னும் ஒருபடி நாம் மேலே சென்று அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும்.
So I hope you got a blessing through our study of the Psalms.
இந்த சங்கீதத்தை படித்தது நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
Read them more carefully and they'll bless you even more.
நீங்கள் இன்னும் அதிகமாய் கவனமாய் அதை படியுங்கள், இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள்.
ஆமென்.